மாவீர மகுடம். கேப்டன் லிங்கம். யாழ் மாவட்டம் கள்ளியங்காட்டில் உள்ள டெலோவின் தலைமையகத்தில் வைத்து 29/4/1986 டெலோ கும்பலால் கண்ணில் சுடப்பட்டு வீரச்சாவை தழுவிக்கொண்ட கேப்டன் லிங்கம் அவர்களின் நினைவு நாள் என்று. லிங்கம் 1960 டிசம்பர் 16 வல்வெட்டித்துறையில் பிறந்தவர். இயற்பெயர் செல்வகுமார். இந்த கல்லூரியில் படித்துக் கொண்ட காலத்திலேயே தமிழ் விடுதலைப்புலிகள் இயக்கத்தின் ஆதரவாளரானார். 1980 பனிரெண்டாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கும் போது இயக்கத்தின் உதவியாளராக செயல்பட ஆரம்பித்தார். நமது விடுதலை குறித்த சுவரொட்டிகளை ஒட்டுதல், சுலோகங்களை சுவர்களில் எழுதல் போன்ற வேலைகளை ஆர்வத்தோடு செய்தவர். விடுதலை போராட்டத்தில் மக்கள் அதிகம் ஈடுபாடு காட்டாத அந்த வேளையில் விடுதலை புலிகளை வேட்டைக்காடு ரகசிய காவல்துறை மோப்பம் பிடித்துக் கொண்டிருந்த அந்த வேளையில் சுவரொட்டி ஒட்டுதல் போன்ற வேலைகளை கூட மிகவும் சிரமங்களுக்கிடையிலும் கைதாகும் ஆபத்துகளுக்கிடையிலும் செய்தவர் கேப்டன் லிங்கம். 1981 முழுநேர உறுப்பினராக லிங்கம் யாழ்ப்பாணத்தில் அரியாலை சனசு மல்லியத்தில் உடற்பயிற்சிகளை பெற்றார். சிறந்த போர் வீரனாக வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் கராத்தே பழகி பிரவுன் பட்டிக்கு தகுதி பெற்றவர். 1982 தலைவர் அவர்கள் லிங்கனை சந்தித்த போது அவர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கும் இயக்கத்துக்கும் விசுவாசமாக நடப்பதே தன் கடமை என உணர்ந்து இயக்க வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டவர் லிங்கம். 1982 கடைசி பகுதியிலும் 1983 மிற்பகுதியிலும் வன்னிப்பகுதியில் ஒரு காட்டில் அவருக்கு இராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டது. அங்கு சுட பழகிக் கொண்டார். கடுமையான பயிற்சிகளை மிகுந்த ஆர்வத்தோடு பயின்றவர். குறைதவராது சுடுவதில் திறமையை காட்டினார். AK சுடுதல் துப்பாக்கி அவருக்கு வேப்பமான ஆயுதம். தலைவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு துப்பாக்கி சுடுவதில் முனைந்து நிற்பார். 300 யார் உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பருந்தொன்றை தனது AK சுடுகுழலால் சுட்டு வீழ்த்தியமை அவரது சுடும் திறனுக்கு சான்று. சிங்கள படையோடு ஏற்பட்ட பல மோதல்களில் பங்கேற்றவர். தாக்குதலின் போது முன்று சண்டையிடுவார். ஜூலை 1983 திருநெல்வேலியில் விடுதலை புலிகள் 13 ராணுவத்தை கொண்டொழித்த தாக்குதலில் லிங்கத்தின் பங்கும் குறிப்பிடத்தக்கது. 1984 மதுரையில் தமிழ் விடுதலை புலிகளின் பொறுப்பாளராக கடமையாற்றியவர். அந்த காலத்தில் அரசியல் பிரச்சாரத்தை திறம்பட நடத்தி தமிழக மக்களோடு மிகுந்த நல்லுறவை வளர்த்து கொண்டவர். 1985 காலத்தில் தமிழக காடுகளில் இருந்த பயிற்சி முகாம் ஒன்றின் பொறுப்பாளராக செயற்பட்டவர். அந்த காலத்தில் விசேட பயிற்சி பெற்ற விடுதலை புலிகளின் அதிரடிப்படை பிரிவு கேப்டனானார். தலைவர் அவர்களின் மிக நெருங்கியவர்களில் ஒருவராகவும் உதவியாளராகவும் பாதுகாவலராகவும் செயற்பட்டவர். தமிழ்நாடு காமராஜர், காங்கிரஸ் தலைவர் பட நெடுமாறன், பின்னர் பிரெஞ்சு பத்திரிகையாளர் இருவரும் தமிழர் படும் துன்பங்களையும் அரச பயங்கரவாதத்தையும் அறிந்து வர தமிழிலும் சென்றபோது அவர்களின் பயண பொறுப்பு லிங்கத்திடமே கொடுக்கப்பட்டது. லிங்கம் தனது கடமையை பூரணமாக நிறைவேற்றியவர். லிங்கம் இயக்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரிடமும் சகஜமாக பழகியிருந்ததால் எல்லோரும் அவரிடம் அன்பு கொண்டிருந்தார்கள். கடமை என்று வரும்போது கண்டிப்பானவராகி விடுவார். அப்படி காட்டிக் கொள்வதற்காக மொத்த இறுக்கமாக வைத்துக் கொண்டு கடுகடுப்பாக பேச முயன்றாலும் வெகுளித்திறம்தான் வெளியே தெரியும். கடைசியாக மார்ச் 1 தமிழ்நாட்டிலிருந்து அவர் சென்றபோது தனது தோழர்களை பிரிந்த வழியில் கண்களில் நீர் வழிய விட பெற்றவர். புதியவர்கள் அந்த காட்சியை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அவரை பிரிந்தவர்கள் கேலி செய்து சமாதானப்படுத்தினார்கள். கட்டையான தோற்றம், தீட்சண்யமான கண்கள், தடிப்பான மீசை, மெதுவான உறுதியான நடை, அவரது குட்டையான உருவம் குறித்து அவரது நண்பர்கள் கேலி செய்வார்கள். அவர்களுடைய உரையாடலுக்கு ஏதாவது லிங்கம் கூற முனைந்தால், நீ சின்னப்படியன் அங்கலவோ என்று வேடிக்கையாக குறிச்சிருப்பார்கள். நண்பர்களின் கேலி பேச்சுக்களை ரசிப்பார். 1986 ஏப்ரல் 27 சிலங்காவின் கடற்படையோடு மோதலில் ஈடுபட்ட மேஜர் அருணாவும் அவரோடு கூட சென்ற புலி வீரர்களும் தளம் திரும்பவில்லை. அவர்கள் அனைவரும் இறந்து விட்டதாக கருதிய தமிழ் மக்கள் 1986 ஏப்ரல் 28 அவர்களுக்கு கண்ணீர் வணக்கம் செலுத்தினார்கள். தமிழிடமெங்கும் தோரணங்கள் கட்டப்பட்டன, கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டன, மேடைகள் அமைத்து அருணாவின் படத்தை வைத்து மாவீரர்கள் என்று வீரமிழக்கம் செய்தார்கள். அங்கே மேடையிலே படம் வைக்கப்பட்டிருந்த அருணாவின் படத்தை அஞ்சலி மேடையை உடைத்தறிந்தார்கள் தில உறுப்பினர். அருணாவினதும் மற்ற தோழர்களதும் படம் போட்ட சுவரொட்டிகளை கிழித்தறிந்தார்கள். மக்கள் அராஜகவாதிகளால் தாக்கப்படுவதை தடுக்கச் சென்ற மேஜர் பசிரும் லெப்டினன்ட் முரளியும் டெலோவால் கடத்தப்பட்டார்கள். மறுநாள் இந்த பாதக செயலை எதிர்த்து ஊர்வலம் சென்ற பொதுமக்கள் மீதும் டெலோவினர் துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். மூன்று பேர் இறந்தார்கள். மேஜர் பசிரும் லெப்டினன்ட் முரளியும் கொலை செய்யப்படலாம் என்று உணர்ந்த தலைமைப்பிடம் பேச்சுவார்த்தை மூலம் அவர்களை விடுதலை செய்வதற்காக லிங்கத்தை அனுப்பியது. ஆனால் கள்ளியங்காட்டில் உள்ள டெலோவின் தலைமையகத்துக்கு லிங்கம் ஆயுதமிடாது சென்றார். சமாதான தூதுவனாக சென்ற லிங்கம் துப்பாக்கியால் கண்ணில் சுடப்பட்டு பட பாதகமான முறையில் கொல்லப்பட்டார். சிங்கள படிவோடு பொருதச் சென்ற லிங்கம் துரோகிகளால் கொலைத்தனமாக கொல்லப்பட்டார். தமிழீழ விடுதலை போராட்டம் முன்னெடுக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த லிங்கம் என்றில்லை. நாளையும் அதற்கடுத்து வரும் காலங்களிலும் லிங்கம் எப்போதும் வரலாற்றோடு வாழப்போகிறார் என்பது உறுதி. கேப்டன் லிங்கத்தின் மாவீர மகுடம் கேட்டோம்.